மந்திரவர்ணாச்ச அம்சாதிகரணத்தம் சூத்திரம் அம்சோ நானா வியபதேசாத் அந்யதா ஜாதகிதவாதிக்கோபி அதீயதே லோகே இது பிரதமம் சூத்திரம். பூர்வாதிகரணம் தக்ஷோபயதா பராத் தத்ருதே இது. அத்ர பிரதமதா கர்த்ருத்வம் ஜீவஸ்ய அஸ்தி இது பிரதிபாத்ய சாதுக்யம் கர்த்ருத்வம் சோபாதிகமேவ நது ஸ்வாபாவிகம் இது நிரூபிதம். அனந்தரம் கர்த்ருத்வம் கதம் ஆகச்சதி இது சம்சய ஈஸ்வரஹ ஏவ ஜீவான் காரயதி தஸ்ய சந்நிதௌ ஜீவாஹ ஸ்வ அந்தக்கரண நிஷ்ட சம்ஸ்காராதி ரூபேண தே ஸ்வஸ்வ காரியம் குர்வந்தி. ஏதாச ரீத்யா அங்கீகாரேபி வைஷம்ய நைர்ஜன்ய தோஷௌ பரமாத்மனஹ ந சம்பவதஹ இதி நிரூபிதம் அஸ்தி. அனந்தரம் ஜீவஸ்ய ஈஸ்வரஸ்ய ச கத் சம்பந்தஹ ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தோ வா அதவா சுவாமி பிரத்ய சம்பந்தோ வா அதவா அக்னி நிஷ்டலிங்கையோரிவ நிகிருஷ்ட உத்கிருஷ்ட பாவ சம்பந்தோ வா இதி சம்சய. தத்ர சுவாமி பிரத்ய பாவ ஏவ பவிதும் அர்ஹதி இதி பூர்வபட்சி ஜகாத. கதம் ஏதது சேத் ஜீவா ஈஸ்வரஸ்ய அம்சஹ பவிதும் அர்ஹதி தாச அம்சஹ யதா பவதி சேத் அக்னி விஸ்வலிங்கவதேவ பவிஷ்யதி நது அம்சஹ முக்கியார்த்தக யதா பட்டஸ்ய அம்சஹ விருட்சஸ்ய அம்சஹ மனுஷ்யஸ்ய அம்சஹ இத்யாதி ரீத்யா அஸ்மாபிஹி ஏகதேசஹ இத்யனேன அர்த்தேன யத்யப்யஸ்மாபிஹி அங்கீக்ரியதே ததாபி அத்ர அம்சஹ இத்யத்ர அம்ச இவ அம்சஹ குதஹ நிரவயவாத் பரமாத்மனஹ இரவயவச்ச அம்சஹ அம்சத்வம் கதம் பவதி இத்யுக்த்வா தத்ர தயோஹ நானாத்வ வியபதேசஹ பவதி. நானாத்வ வியபதேசஹ இத்யஸ்ய கோர்த்தஹ வேத வியபதேசஹ இதி பவதி. வேத வியபதேசஹ சோன்மேஷ்டவ்யத்த விஜிஜ்ஞாஸ்தவ்யஹ ஏதமேவ வித்வா முனிர்பவதி ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மானமந்தரோ யமயதி இத்யாதி ஸ்தலேஷு ஆத்மா அன்வேஷ்டவ்யஹ இத்யத் அயமன்யஹ யஹ அன்வேஷ்டவ்யஹ சஹ அன்யஹ இதி பவதி. ததா ஏதமேவ முனிர் விதித்வா முனிர்பவதி இதி வேதன விஷயஹ ஏகஹ வேத்தா யஹ ஜானாதி ஸயே சஹ அன்யஹ இதி வேதித வேதிருத்ர பாவம் உபபச்சதே அத்ர ததா ஏகஸ்ய வியவஸ்தய ஆத்மநிதிஷ்டநாந்தரோ ஆத்மனோ அந்தர யமயதி இத்யத்ர நியாமக ஏக நியமிய அன்ய இத்தியாதி பேத பவதி. அத தஸ்ய ஸ்வாமி பிரத்ய பாவ இவ இவ சம்பந்த ஏவ பவிதும் அர்ஹதி இது உக்தமஸ்தி. தத்ர பரமேஸ்வர கிம் பவதி இது சேத் சர்வத்ர சர்வேஷாமபி ஹிருதயே சஹ வர்த்தது. அத ஏவ உக்தமஸ்தி பிரம்ம தாசாஹ பிரம்ம தாசாஹ பிரம்ம இவ இவே கிதவாஹ இத்யாதி வேத நீச உபாதிஷ்வபி பிரம்மணஹ தத்வம் பிரதிபாதிதம் ததாச வியாபகம் பிரம்ம மந்திரவர்ணே உக்தமஸ்தி த்வம் ஸ்ரீ த்வம் புமானசி த்வம் ஜீகுமார உதவா குமாரி த்வம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி ஸ்வரதி விஸ்வதோமுகஹ இத்யாதரீத்யா பூர்வம் பிரதிபாதிதம். அதஹ பேத பேத உபாவபி பவதஹ இதி கத்வா அம்சத்வம் இதி நிரூபிதம் அஸ்தி. ஜீவ பரமேஸ்வரஸ்ய அம்சஹ இத்யஸ்மின் விஷயே மந்திரவர்ணமபி அஸ்தி இதி அதுனா உச்சதே மந்திரவர்ணாச்ச இதி சூத்திரேண. அம்சோ நானா வியபதேசாத் என்கிற அதிகரணம் ஜீவன் பரமாத்மாவனுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த அம்சம்னு சொன்னது இதுக்கு முன்னால என்ன காரணம் வந்திருக்கு? கர்த்தத்துவம் பரமேஸ்வரனுக்கு ஜீவனுக்கு இருக்குன்னு சொன்னோம். அந்த கர்த்தத்துவமானது சுவாபாவிகம் இல்ல உபாதிகம்னு யதாச்சதோ பயதாங்கிற சூத்திரத்தினால சொன்னோம். பிறகு அந்த கர்த்தத்துவமானது எப்படி வந்திருக்கு இந்த ஜீவனுக்கு அப்படின்னா ஈஸ்வரனால பிரேரணை வைக்கப்பட்டு வந்ததுன்னார். அப்ப ஒரு சந்தேகம் வந்து ஈஸ்வரன் பிரேரணை பண்ணி பண்ணினாலே ஆனால் அந்த புண்ணிய பாபங்கள் ஈஸ்வரனுக்கு தானே போகடும். இவர் வெறுமன பிரேரியன், இதை பண்ணுன்னு பண்ணிட்டு வர்றான், வேற ஒண்ணும் இல்லை. இவனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஈஸ்வரன் தான் தூண்டிட்டு இருக்கார். அதனால வைஷம்ய தோஷங்கள் ஈஸ்வரனுக்கு வருமேன்னு கேட்டார். அப்ப ஈஸ்வரன் வந்து வெறுமன சாட்சிபூதமா இருக்கார், அவருடைய சந்நிதியில அவருடைய பிரகாசத்தை தான் வாங்கி கொண்டு புலன்கள் மனசு புத்தி இவைகள்லாம் வேலை செய்யறது அப்படின்ட்டார். அப்படி இருக்குமையான ஜீவன் எப்படி வேலை செய்யலான் அப்படின்னா, ஈஸ்வரனால ஈஸ்வரன் எனக்கூடியதான சாட்சியினால் ஒழிக்கப்பட்டு அந்த பூர்வபூர்வ சம்ஸ்காரங்கள் இருக்கோ அந்த சம்ஸ்காரங்கள் தக்கவாறு அவன் தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் ஈஸ்வரனுடைய சகாயம் அவசியம் வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்படி பண்ணின பிறகு அடுத்த அதிகரணத்துல இந்த ஜீவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம், பரமேஸ்வரனே ஒரு ஏகதேசமா இல்ல ஏகதேசம்னு சொன்னா ஸ்வஸ்மாவி சம்பந்தமும் வருது. அக்னி விஸ்குலிங்க திருஷ்டாந்தத்துல எதா அக்னேகே சுத்ரா விஸ்குலங்காக விசரந்தி ஏவமேவ சர்வே ஆத்மான சர்வே பிராண சர்வாலிபூதானி சர்வம் பகிராக சந்தி இது அப்படின்னு சொல்லி, இந்த பூதத்திலிருந்து இந்த மகத்பூதமான பரமாத்மா அவனிடத்திலிருந்து வந்திருக்கு, ஜீவர்கள்லாம் சர்வ ஆத்மானா பவந்தின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த பரமாத்மா எனக்கூடியதான நெருப்பிலிருந்து வந்ததான கணிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் அம்சம் நானாவியபதேச ஜீவனானவன் பரமாத்மா அவனுடைய ஒரு அம்சம். அம்சம்னு சொன்னா என்ன அர்த்தம், நானாத்மவியபதேச இது வேற அது வேறன்னு சொல்றது. இப்படி பாருங்க, சோன் வேஷ்டவியா சவிஜிஜாசித்தவியான்னு ஒரு ஸ்ருதி சொல்றது, அவரை நீங்க அறியணும் அவரை நீங்க தேடணும். நானே வாழ்ந்தா என்ன தேடுறதுன்னா அறியறது என்ன ஒண்ணும் கிடையாது சாரி. அதே போலயே சோன் வைஷ்டவியா ஆனபுரம் ஏதமேவ விதித்துவா முனிர் பவதீனர், இவரை அறிந்து கொண்டு முனி ஆவார். அப்ப அறியப்படுறவர் வேற அறிபவர் வேறன்னு தெரியறதோ இல்லையோ. அதே மாதிரியே ஆத்மநிதிஷ்டன் ஆத்மானம் அந்தரோ யமயதின்னு பிரதாரண்யத்துல அந்தர்யாமி பிராமணத்துல இப்படி சொல்லியிருக்கு. ஆகையால் இங்க உள்ள ஒருத்தர் நியமனம் பண்றவர் ஒருத்தர், நியமியனாக இருந்து கொண்டிருக்கிறவர் ஒருத்தர், இப்படி பேதமே தெரியறது. பேதம் தெரிஞ்சா அது வந்து எப்படி இருக்கணும், பகவானுடைய அம்சமா இருக்கணும். அந்த அம்சமானது எப்படிப்பட்டதான அம்சம் அப்படின்னு நீங்க சொன்னேலையானால், அவருடைய அம்சமானது சுவாமி பிரத்திய நியாயமாகவும் இருக்கலாம், அக்னி புஷ்புலிங்கமாகவும் இருக்கலாம் அம்சம்னு சொன்னோமையானால். ஆனா சுவாமி பிரத்திய பாவம் தான் நன்னா இருக்கு அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி. இப்ப இங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அம்சஹா நம்ம சொல்றோமே, இது அம்ச இவ அம்சஹ, நிஜமான அம்சம் இல்ல. இப்ப மகாகாசம் இருக்கு, அந்த மகாகாசம் குடத்துக்குள்ள இருந்தது ஏனால் கட்டாகாசம்னு சொல்றோம். இந்த கட்டாகாசமானது பரமாத்மாவுடைய மகாகாசத்தினுடைய அம்சம்னு சொல்லலாமோ இல்லையோ, அதனுடைய ஒரு பார்ட்டு தானே இது. ஆனா ஆகாசமானது எங்கேயுமே உருவமே இல்லையே, அதுக்கு எப்படி பார்ட்டுன்னு சொல்வேன். அதே மாதிரியே பரமாத்மா வந்து மனசுல, அவர் மனசுங்கிற உபாதியில பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். அதனால பரமாத்மாவுடைய ஒரு அம்சம்னு சொல்ல முடியல, ஏன்னா நிறவயவமான பொருளுக்கு ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது. மனுஷன் இருக்கான், அவயவத்தோடு கூடியிருக்கான், அவருடைய காலு அவனுடைய கையு இப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறவயமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு அம்சம் எப்படி சொல்வேன், அதனால அம்சம் போல அம்சம் இப்படி. இங்க அம்சம்ங்கிறதுக்கு முக்கியார்த்தமே எடுத்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவாளெல்லாம் அப்படி பரமாத்மானுடைய சரீரத்துல இவாளும் இருந்துட்டு இருக்கா, ஒரு சர்வசரீரி அப்படின்னு அவ அர்த்தம் சொல்றாரு. ஆனா நிறவயமாக நம்ம ஒத்துட்டு இருக்கோம், நிறவயமான ஆத்மாவுக்கு அம்சமானது வராது. அதுபடி வேத வியபதேசம் இருக்கு, அதோட இல்ல இந்த பரமாத்மா ஒரு இடத்துல தான் இருக்காருன்னு இல்ல சுவாமின்னு, எல்லா பிராணிகள்லயும் இருக்கார். பிரம்மைவே பிரம்ம தாசா, இந்த நதியில படகெல்லாம் வச்சுட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஓட்டி போறான் பார்த்தல படகோட்டின்னு, அவனுடைய சரீரத்திலயும் இந்த பரமாத்மா இருக்கார். தாசர்கள் வேலைக்காரர்களுடைய சரீரத்திலயும் இருக்கா, அதோட மட்டுமல்ல கீதவாள் தியூசங்கள்லாம் ஆடுறா அவளுடைய சரீரத்திலையும் இருந்துட்டு இருக்கார். துவம் ஸ்திரீ துவம் புமானசி, நீங்களே தான் பெண் நீங்களே தான் புமான், துவம் குமார உதவா குமாரி, துவம் குமாரா சின்ன குழந்தையா இருக்கிறதும் நீக்கத்தான், குமாரி அந்த பெண் குழந்தையா இருக்கிறதும் நீக்கத்தான், துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி, நீங்க ஜீர்ணமாயி கிழிஞ்சதார் மாதிரி பரம ரொம்ப வயசானவர் மாதிரி இருந்து கொண்டு தண்டேன வஞ்சசி, தண்டத்தினால போறேன், வெறுமன போல கையில ஒரு தடிக்கம்ப வச்சுட்டுதான் போற வயசா எடுத்துன்னு அப்படியும் இருந்துட்டு இருக்க. ஸ்வம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா அப்படின்னு பல விதமாக தாங்கள் பிறந்திருக்கீர்கள் அப்படின்னு எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கிறதாகவும் ஒரே திரஷ்டாவா மட்டும் இருக்கிறதாகவும் அப்படி சொல்லி இருக்கிறதுனால நானாத்வ வியபதேசம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஜீவனானவன் ஈஸ்வரனுக்கு சுவாமி பிரத்ய சம்பந்தத்தினால அவருடைய வேலைக்காரன் அப்படின்னு சொன்ன அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு கூறப்பட்ட சொல்லி பரமாத்மாவனுடைய அம்சம் ஜீவன் சொல்றாரே, இந்த ஜீவன் அம்சம்னு சொல்றதுக்கு ஸ்ருதியும் இருக்கு ஸ்மிருதியும் இருக்கு. முதல்ல மந்திரவர்ணாச்சான்னு இப்ப சொல்லிட்டு இருக்கார். மாந்திரவர்ணிக்கமேவீயதேன்னு ஒரு சூத்திரம் நடந்திருக்கு, அது இங்க ஆனந்தமயாதிகரணத்துல இருக்கு. மாந்திரவர்ணிக்கமே வச்ச கீயதேன்னு இங்க மாந்திரவர்ணிக்கம் இல்ல மந்திரவர்ணமே இருக்கு. இதுல மந்திர வர்ணம் மந்திரம்னு சொன்னா போறாதா, மந்திர வர்ணம்னு வேற சொல்லணுமா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா, மந்திரமே வர்ணிக்கிறது, அந்த மந்திரமே இப்படி இருக்குன்னு சொல்றது, அதனால அதுக்கு மந்திர வர்ணம்னு பேர். மந்திரஹா மந்திராச்சான்னு சொல்லியிருக்கலாம் சூத்திரத்துல, மந்திர வர்ணாச்சான்னு ஏன் சொல்றார், அந்த மந்திரமே அவருடைய அம்சம்னு தானே வர்ணிக்கிறது தானே சொல்றது, அதனால மந்திர வர்ணாச்சான்னு அடுத்த சூத்திரம் இப்ப அதை பார்ப்போம். குதஸ்ட அம்சத்வ அவகமஹா, பரமாத்மாவுடைய அம்சம் ஜீவன், ஒரு பாகம் ஜீவன் அப்படின்னு என்னமா தெரிகிறது அப்படின்னு கேட்டா, மந்திரவர்ணாச்ச மந்திரவர்ணச்ச ஏதம் அர்த்தம் அவகமயதி, இந்த மந்திரவர்ணம்னா இந்த மந்திரவர்ணம்னா என்ன அர்த்தம்ங்கிறது பரிமளத்துல இப்படி சொல்லியிருக்க. அதனால மந்திரவர்ணாச்சான்னு மந்திரவர்ணச்ச ஏதம் அர்த்தம் அவகமயதி, வேதத்தில் இருக்கிற மந்திரமும் இந்த ஜீவனானவன் அவருடைய அம்சம் அப்படின்னு சொல்றது. எங்கே தாவாரஸ்ய மகிமா தத்தோச்சாஜாகம்ச பூருஷா பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதத்யாவிரதம் திவி அப்படின்னு சொல்லு. அந்த பரமாத்மாவுக்கு நாலு கால் இருக்கான். அந்த நாலு காலில் ஒரு பாதம் தான் ஈரேழு பதினாறு புவனங்கள். அவருடைய மகிமை அப்படி இருக்கு, விஸ்வரூபத்தில் அப்படி இதனுடைய ஸ்வரூபத்தை காமிச்சிருக்க. தத்தோஜாயாம்ச பூருஷ, ஆனா அவர் இதை விட ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 1/4 லோகங்கள்னு அவர் சொல்றமா, தசா அத்தியதிஷ்ட தசாங்கரம் எவ்வளவு பெரியவராக அவரை கருதினாரும் அதுக்கு மேல ஒரு பத்தங்குளம் இருக்காரு. அது என்ன பத்தங்குளம் கணக்கானு, அதுக்கு மேல இருக்காருன்னு அர்த்தம் அவ்வளவுதான். யாரும் அது பத்தங்குளம் எட்டாங்குளம்னு அளந்து பார்க்கல, இதை விட பெரியவர் அவ்வளவுதான் விவகாரம். அத்தனை பாதோஸ்ய சர்வா பூதானி, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பூதங்களும் ஒரு பாதம் தான் அவருக்கு, 1/4. திரிபாதஸ்யம் அமிர்தம் திவி, அந்த மூணு பாதங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா தேவலோகத்துல அமிர்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்க. இப்ப மூணு பாதங்கள் ஒரு பாதம்னு பிரிச்சு இருந்தா அது அம்சம் நமக்கு தெரியறதுன்னு ஒரு பார்ட்டுன்னு தெரியறதோ இல்லையா. ஆகையால் ஜீவனானவன் பரமாத்மாவனுடைய ஒரு பார்ட் ஒரு பாகம் அப்படின்னு மந்திரம் சொல்றது. அதனால அவருக்கு பாகங்கள் இருக்கா இல்லையா, ஜீவன் அவருடைய ஒரு அம்சமா இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு சொல்றது. பாருங்க, மந்திரவர்ணஸ்த ஏதம் அர்த்தம் அவகமயதி, மந்திரவர்ணமும் இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. தாவான் அஸ்ய மகிமா, எங்க பரமேஸ்வருடைய மகிமை என்ன, சஹஸ்ரசேன அபுருத சஹசிராட்ச சஹசிரபாத்னு சொல்ற அத்தனை விபூதி அவருக்கு இருக்கு. தத்தோஜாயாம்ச புருஷ, அதை விட ரொம்ப பெரியவர் புருஷன். அத்திர பாதோஸ்ய சர்வா பூதாரி, எல்லா பூதங்களும் அவருக்கு ஒரு பாதம் தான். அதே போல திரிபாதஸ்யாமிருதம் திவி, தேவலோகத்துல அவருடைய மூணு மீது முக்கால் பாகம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றது. அத்திர பூத சப்தேன ஜீவ பிரதானி சாவர ஜங்கமானி நிர்திஷதி, பூதம்ங்கிற பதம் ரெண்டு விதமாக உபயோகிக்கிறோம் சாஸ்திரத்துல. பரமாத்மாவை சொல்றதுக்கும் பூதம்ங்கிற பதம் உண்டு. எப்படி சொல்றோம், அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே தஸ்ய ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரச அப்படின்னு. அஸ்ய மகதோ பூதஸ்ய, ரொம்ப பெரிய வஸ்து நடத்துறது அங்கே, பூதம்னா வஸ்து நடத்தும். பஞ்சபூதங்கள்லயும் நம்ம பூத சப்தம் உபயோகிக்கிறோம். அவந்தியஸ்மாதி பூதானின்னு கர்மாக்களையும் உபயோகிக்கிறோம். சாதாரணமாக பலந்த பதார்த்தங்கள் எல்லாமே இங்கே என்ன அர்த்தம் கொள்ளலாம்? ஏன்னா ஒரு பதத்துக்கே பல அர்த்தங்கள்ல உபயோகப்படுத்தினோமே, ஆனால் இந்த எந்த அர்த்தம் இங்க எடுத்துக்கணும்னு ஒரு சந்தேகம் வரலாம். இங்க பூதம்னா என்ன அர்த்தம்னு, ஜீவ பிரகாரமே ஸ்தாவர ஜங்கமானி நிர்திதது, அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாம் பூமண்டலத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லா லோகத்திலயும் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் பூதத்தினால சொல்றது. அதனால உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாமே அவருக்கு ஒன் போறது, அதுக்கு மேல முக்கால் பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. சர்வா பூதான்யன்யத்ர தீர்த்தேத்ய இதி பிரயோகாத், பூத சப்தத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கும் பொழுது தாங்கள் ஏதோ ஒரு அர்த்தத்தை இருந்து அர்த்தம் சொல்ற, உங்களுக்கு பிடிச்ச அர்த்தத்தை சொல்ற, அது எப்படி அப்படின்னு கேக்குற. இங்க பூதானி அப்படின்னு சொன்னால் ஸ்தாவர கங்கமான ஜீவ பிரதானமான ஸ்தாவர அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாம் என்னெல்லாம் 7-14 புவனங்கள்ல இருக்கோ அத்தனை பதார்த்தங்களும் சேர்ந்து பூத சப்தம் அப்படின்னு சொன்னேள். அது இந்த அர்த்தம் எங்க உபயோகிச்சிருக்க வேதத்துல அப்படின்னு சொல்றார். அஹிம்சம் சர்வாபூதான்யன்யத்ர தீர்த்தேப்யா இதி பிரயோகாத், அஹிம்சம் சர்வாபூதானி எந்த பிராணியும் ஹிம்சம் பண்ணப்படாது, எந்த பிராணியும் அந்த பிராணிக்கு துன்பத்தை நீங்க கொடுக்கப்படாது, இது ஜெனரல் ரூல் சொன்னார். ஆனா அந்யத்ர தீர்த்தேப்யா, தீர்த்தம்னா சாஸ்திரோக்தமான வேத யஜ்ய யாகாதி கர்மாக்கள்ல, அந்த கர்மாக்கள்ல இந்த ஆடு முதலிய பதார்த்தத்தை கொண்டா தோஷம் இல்லை, அந்த பாபம் இல்லை அதுக்கு. ஆனா எங்கேன்னா இந்த மனுஷாலையோ பிராணியோ கொசுவா இருந்துட்டோம் அதை நீங்க ஹிம்சை பண்ணினா அது ரொம்ப பாபம் அப்படிங்கிறது. அப்படி யஜ்யத்துல தேவதைக்கு கொடுக்கக்கூடியதான ஹிம்சைய தவிர மற்றதெல்லாம் ஹிம்சை, அது ஹிம்சையா கணக்கில் இல்லை. வேதம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் சார் இதே மாதிரி தானே சார் அது இருக்கு, அங்கேயும் பிராண்டை வாங்கிறேன் இங்கேயும் பிராண்டை வாங்கினேன் இந்த கதையெல்லாம் பேசப்படாது. வேதமானது எப்படி சொல்றதோ அப்படி நீங்க எடுத்துக்கணும். வேத ரசம்தான் மற்ற பதார்த்தங்கள், இதிகாச புராணாதிகள்ல நிகம கல்பத்தரோர் கலிதம் மகாபலம் சுகமுகா சமுதிரம சமயுதம் இப்படி எல்லாம் இந்த புராணங்கள்லாம் சொல்றதெல்லாம் வேதத்துல சொன்னதான் சொல்றது. அந்த வேதமானது என்ன சொல்றது? அஹிம்சன் சர்வா பூதானி, எந்த பிராணிகளையும் ஹிம்ச பண்ணாமல் இருக்கணும், அந்யத்திர தீர்த்தேத்யா சாஸ்திரோக்த கர்மாக்கள் இருந்து அப்படின்னு இருக்க. இதனால அம்சத்வம் அம்சித்வம் அப்படின்னு ரெண்டு அம்சமும் இதுல தெரியறது. அம்சா பாதா பாகா இது அனர்த்தாந்தரம், அம்சம்னு சொன்னால் பாதம் ஒன் போர்த், பாகா அதை விட சின்ன பதார்த்தம் அப்படின்னு, அம்சா பாதா பாகா இது அனர்த்தாந்தரம் தஸ்மாதபி அம்சத்வ அவகமா. அதனால அர்த்தாந்தரம் வேற வேற அர்த்தம். இந்த அந்தரம்னு சப்தம் போட்டேன்னா சம்ஸ்கிருத்தில் இன்னொன்னு அர்த்தம், மனுஷ்யா மனுஷ்யாந்தரம், ஜீவஹா ஜீவாந்தரம், புஷ்பஹா புஷ்பம் புஷ்பாந்தரம் அப்படிங்கிறோம். அந்தரம்னு வந்ததுன்னா அதை விட இன்னொன்னு அர்த்தம், புஷ்பாந்தரம் ஒரு புஷ்பத்தை விட இன்னொரு புஷ்பம், அது அர்த்தாந்தரம் இல்ல அனர்த்தாந்தரம் அப்படின்னு வேற இன்னொரு பொருள் இல்ல, இது ஒரே அர்த்தம் தான். அதுக்கெல்லாம் ஜெனரலா இந்த பதங்கள்லாம் சமானார்த்தகமா இருக்கக்கூடியதான பதங்கள் சினனிம்ஸ் சொல்றோம் பத்தல, அதுக்கு அர்த்தாந்தரம்னு சொல்றது. ஆமா, தீர்த்தம்னு சொன்னா யாகம், லோக பிரசித்தமான பதார்த்தங்கள், தீர்த்தம்னு சொன்னாலே யாகம்னு அர்த்தம், நல்ல கர்மான அர்த்தம் தீர்த்தம். அந்த நீங்க எங்கேயோ போயிட்டாரு, வியாபாரம் என்ன தெரியுமா, தீர்த்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? புண்ணியக்ஷேத்திரம், புண்ணிய நதிகளுடைய கரையில இருக்கக்கூடியதான க்ஷேத்திரங்களுக்கு தீர்த்தம்னு பேர். இப்படி காசி ஒரு தீர்த்தம், அதே போலயே காவேரி சமீபத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் தீர்த்தங்கள். தீர்த்தம்னு சொன்னா புண்ணியக்ஷேத்திரம்னு அர்த்தம். இந்த புண்ணியக்ஷேத்திரம்னு சொல்றது ஒண்ணு இருக்கு பத்தியல, அதை லட்சணையா புண்ணியங்கள் இருக்கிற இடம்னு சொல்லிவிட்டோம். புண்ணியக்ஷேத்திரம்னு புண்ணியத்தில் இருக்க புண்ணியத்தை தரக்கூடியதான நதிகளுடைய கரையில இருக்கிற பகவான் அர்த்தம் சொன்னேன் முன்னால. ஆனா அந்த தீர்த்த யாத்திரை போறேன்னு போறோம், அந்த இடத்துல தீர்த்த யாத்திரான என்ன அர்த்தம்? புண்ணிய நதிகளும் அதனுடைய கரையில இருக்கக்கூடியதான சுவாமியும் ரொம்ப விசேஷம் அப்படி. அதுக்கப்புறம் குரு இருக்கார் பத்தில, அந்த குரு சமீபமே சர்வ தீர்த்தம், ஏன்னா உங்களுக்கு என்ன புண்ணியம் வருதோ அத்தனை புண்ணியமும் இங்கேயே கிடைக்கும். புண்ணிய கஷேத்திரம், குரு இருக்கிற இடமே புண்ணிய கஷேத்திரம். ஆகையால் தீர்த்த யாத்திரைக்கு போக முடியாதவ குருவை தரிசனம் பண்ணி அவரோட கொஞ்ச நேரம் இருந்தா அதுவே போறோம். அப்படி இருக்கிறோம், அந்த தீர்த்தத்தை பண்ண போற யாரு? தீர்த்தங்கரர் குரு. அதனால குருங்கிற அர்த்தத்துல தீர்த்தங்கரால் அர்த்தம் சொன்ன. அந்த புண்ணியம் எதனால வந்தோம்? அந்த கர்மாவுக்கும் யாகம்னு பேர், யாகத்துக்கும் தீர்த்தம்னு பேர் வச்சிருக்கோம். ஏன் காரணம்னா அதே புண்ணியம் இங்க கிடைக்கிறது பார்த்தல. ஒரு நல்ல காரியம் பண்ணினீங்கன்னா அதுக்கெல்லாம் விசேஷம் ஜாஸ்தியா இருக்கு. குரு நடத்துல இருந்தாலோ இல்ல பாகவதாதி கிரந்தங்கள் படிச்சாலோ பாரதாதி கிரந்தங்களை சிந்தனம் பண்ணினாலோ இவைகள்லாம் தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தம்ங்கிறதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. மகான்ங்கிற அர்த்தமும் குருங்கிற அர்த்தத்தினால தீர்த்தங்கரான்னு அவ சொல்றா ஜெயினன். நமத்தீர்த்தம்ங்கிறது யஜ்ஞயாகாதி புண்ணிய கர்மாக்களும் சாஸ்திர விஹிதமான புண்ணிய கர்மாக்களும் எல்லாத்துக்குமே தீர்த்தம்னு பேருன்னு தெரியாது. அப்படி புதச்ச அம்சத்துவ அவகமஹா, அம்சம்னு நீங்க சொன்னேன், வேற ஜீவனுடைய பரமாத்மாவனுடைய அம்சம் ஜீவன் ஒத்துக்கிறேல, அதுக்கு மந்திரவர்ணம் வேதத்துல மந்திரம் சொல்றதுன்னு சொன்னேன். வேற ஏதாவது இருக்கோ? அபிச்ச ஸ்மரியதே, இந்த விஷயத்தை ஸ்மிருதிகளும் சொல்றது. சுவாமி ஜீவன் பரமேஸ்வரனுடைய அம்சம் என்று ஈஸ்வர கீதா ஸ்வபித ஈஸ்வர அம்சத்துவம் ஜீவத்திய ஸ்மரியதே. பகவத்கீதைன்னு நம்ம சொல்றோமோ இல்லையா, பகவத்கீதான்னு என்ன அர்த்தம்? பகவான் பாடினதுன்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது, அதனால பகவத்கீதான்னு பேர். அவர் ஈஸ்வரன் தானே, கிருஷ்ண பரமாத்மா ஈஸ்வரன். திரிபுண்டரம் உச்சண்டிகிட்ட ஈஸ்வரன் இல்ல, லோகத்துக்கு எல்லாருக்கும் கண்ட்ரோலர் தானே அவரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படிங்கிற, அதனால அந்த பகவத்கீதைங்கிறது ஈஸ்வர கீதைன்னு சொல்றார். ஈஸ்வர கீதா ஸ்வபித ஈஸ்வராம்சத்துவம் ஜீவஸ்ய ஸ்மரியதே, ஈஸ்வரனால பாடின பகவத்கீதையிலையும் ஈஸ்வராம்சத்துவம் தெரியுது. எப்படி மமை வாம்சோ ஜீவ லோகே ஜீவபூதனா, மமைவ அம்சா என்னுடைய அம்சம் தான் சுவாமி ஜீவன். ஜீவலோகே ஜீவபூதா, ஜீவலோகத்துல ஜீவனாக இருக்கிறவர் எல்லோரும் என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்ற. இது தஸ்மாதபி அம்சத்துவ அவகமா, அதனாலையும் பரமாத்மா ஜீவனுடைய ஒரு ஜீவனா ஜீவாத்மா பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் என்று அறியப்படுகிறது. எத்தூக்தம் சுவாமி பிருத்தியாதிஷு ஏவ ஈசி த்ரீசித்திய பாவா லோகே பிரசித்தா இது அப்படின்னு பூர்வபட்சி சொன்னானோ இல்லையோ. லோகத்துல ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் இருந்தனா பெரியவர் சுவாமி, சின்னவர் சுவாமியமாக இருக்கிறவர். இப்ப என்னாச்சுன்னு பெரியவர் அதட்டினா சின்னவர் கேட்கிறார். அப்ப சுவாமி ஈசி த்ரீசித்திய பாவம் தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீட அப்படின்னார். எதத்யுக்தம் எத்தூக்தம் சுவாமி பிருத்தியாதிஷு ஏவ மாஸ்டர் சர்வெண்ட் இப்படி இருந்தாதான் ஈசித்ரி சிதவிய பாவா லோகே பிரசித்தா, லோகத்துல அதுதானே ஈசித்ரி சிதவிய பாவம் தானே அம்சம்னு சொல்றது அப்படின்னு. எத்யபி ஏஷா லோகே பிரசித்தி, ஒத்துக்கிறேன் சுவாமி பிருத்திய பாவம் தான் அம்சாம்சி பாவம்னு லோகத்துல சொல்லியிருக்கு. பிரசித்தி எத்யபி ஏஷா லோகே பிரசித்தி ததாபி, அப்படி இருந்தாலும் சாஸ்திராத்து சாஸ்திரத்திலிருந்து அத்த அம்சாம்சித்வம் ஈசித்ரி ஈசித்திய பாவத்தை நிச்சயதே. எப்படி நீங்க லோகத்துல சுவாமி பிருத்திய பாவம்னு இருக்கிற இடத்துலதான் பிரசித்தியா இருக்கு, ஆனாலும் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது? அம்ச அம்சித்வம் ஈசித்ரி ஈசித்திய பாவா, அவர் கண்ட்ரோலர், இவர் அவரால் கண்ட்ரோல் செய்யப்பட்டவர், நியமக அவன் நியமியனிவன் அப்படின்னு சாஸ்திரத்தினால தெரியிறது. நிரதிசய உபாதி சம்பன்ன ஈஸ்வரா, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? நிரதிசயமான உபாதி, பெரிய உபாதி, மாயங்கிற உபாதி அவ்வளவும் அவர் கையில இருக்கு. ஜீவன் யாரு? நிஹீன உபாதி சம்பன்னா, இந்த சரீரம்னு இருக்கிறத ரொம்ப மோசமான உபாதி. நம்ம சொல்றோமே தவிர இந்த சரீரத்துல ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கு, தலைவலி கால்வலி முதுகுவலி எல்லாம் சொல்றோம். எல்லாமே ஒழுங்கா இருந்த போதிலும் மனசுக்கு கவலை வருது, மனசுக்கு கவலை வந்தா அது வந்து துக்கமாயி சரீரங்கள்லாம் கீழே விழுது. இப்படி இந்த சரீரம் சுகிருதம் பதேதே அப்படின்னு சுகிருதம் சரீரம்னு சொன்னாலும் வஸ்துதா இதுல நிஹீனமான உபாதி, ரொம்ப குறைச்சலான ஹீனமான உபாதி. அது பாருங்க, அதான் முன்னால தாசால் தாசால் அவ்வளவு சொன்னாரோ இல்லையோ, அந்த மனுஷ ஜீவனுடைய சரியான உபாதி நிஜமா கட்டந்தான். ஆனா பிராமணால பிறந்தவாளுக்கும் அவ வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராதிகள்லாம் வாஸ்தா, அப்ப அவளுக்கு ஸ்ரோத்ரியாள்னு பேர். அந்த ஸ்ரோத்ரியாள்னா ஒரு வசதியான ஒரு உபாதின்னு சொல்லிக்கலாமே தவிர, மீதி எல்லாம் 99% எப்படி இருக்கு, நிஹீன உபாதியா இருக்கு இந்த சரீரம். அதனால நிஹீன உபாதி சம்பன்னா ஜீவானு அந்த ஜீவர்களை பிரசாசி அவர்களை கண்ட்ரோல் பண்றார். கிட்டி நகிஞ்சு தப்பி நகிஞ்சு விபிரதி செய்யதே, அது இல்லைன்னு எதையும் நாங்க சொல்லவில்லை. அதனால ஜீவாத்மா பரமாத்மாவனுடைய அம்சம் எனக்கூடியதான விஷயத்தில் ஸ்ருதியை சொல்லியாச்சு, ஸ்மிருதியை சொல்லியாச்சு. இதுக்கு மேல இன்னொரு சந்தேகத்தை கலப்புறார். அத்ராஹ நான் ஜீவசிய அம்சத்வ அபிபகமே, ஜீவனே அம்சம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கேன்னா, பரமாத்மாவுடைய அம்சம்னு ஒத்துட்டேன்னா, ததியேன சம்சாரதுக்க உபபோக உபோகேன ஈஷித்ரு ஈஸ்வரஸ்யாபி அம்சேன ஈஸ்வரஸ்யாபி துக்கித்வம் ஸ்யாத். இப்ப நமக்கு கை கால் என்கிறது ஒரு அவயவங்கள் அம்சம். மனுஷன்னு சொன்னேன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சங்குழியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபத்தை நம்ம ஜீவன் சொல்லிட்டு இருக்கோம். அப்படித்தானே சரீரம்னு சொன்னா அதுதானே நான் சொன்ன சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பாபாத தல மஸ்தகம் உச்சங்குழியிலிருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் நான் என்கிற வம்சம் இருக்கு, அதுதான் ஜீவன் பேர். இந்த ஜீவனுக்கு கால் கால முள்ளு தச்சதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவன் என்ன, காலில் மட்டும் வலி இல்லை எங்கேயும் வலி இல்லை, இவனால கண்ணில் ஜலம் வருது, மனசுக்கு துக்கம் வருது. இப்ப என்னாச்சு, ஒரு காலில் ஒரு பாகத்துல எங்கேயாவது ஒரு துன்பம் வறுமையானால் சரீரம் முழுக்க அந்த துன்பத்தை அடைஞ்சு அவன் கஷ்டப்படுறான். இது சரியா இருக்கும் இல்லையா? இதே மாதிரி ஜீவனுக்கு, ஜீவனும் பரமாத்மா அவனுடைய அம்சம்னு நீங்க சொன்னேலையானால், ஒரு பகுதின்னு சொன்னேலையானால், உலகத்துல யாராவது ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பம் அப்படியே ஈஸ்வரனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இல்லையா? நமக்கு காலில் முள்ளு தச்சாலும் நாம் கவலைதானே படுறோம். அது முள்ள எடுக்கிறதுக்காக இன்னொரு முள்ளால குத்துறான் இழுக்கிறான் அப்படி பண்றான், அதுக்கப்புறம் அதை எடுத்துவிட்ட பிறகு ஒரு ரெண்டு நாள் வலிக்கிறது, அப்புறம் போறது. காலில் தானே சார் வலி வந்திருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்டா, ஐயா இது என் காலங்கிறார். காலில் வந்தா காலுக்குத்தானே வலிக்கணும், ஆனா முழுக்க சரீரம் முக்க வலுக்கு வலுக்கிறது, அன்னைக்கு வேற எந்த காரியமும் பண்ண முடியலையே. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இப்படி இருக்குமையானால், அந்த ஜீவன் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம்னு எப்ப நீங்க சொன்னோ, அந்த அம்சத்துல வந்ததான துன்பங்கள் எல்லாம் அப்படியே ஈஸ்வரனுக்கு வந்துடும். அப்ப ஈஸ்வரன் எப்பொழுதும் ஓன்னு அழுதுண்டே இருப்பார், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சுவாமின்னர், ஏதாவது ஒரு ஜீவத்துல ஏதோ ஒரு பாகத்துல அம்சம் இருக்கத்தானே இருக்க, அவளுக்கு வரக்கூடியதான அந்த துன்பம் எல்லாம் ஈஸ்வரனுக்கு போயிடுமே, ஆகியால் அம்சாம்சி பாவம் சொல்லாதீங்க அப்படிங்கிற. நானும் ஜீவசிய ஈஸ்வராம்சத்துவ அபிபகமே, ஜீவன் ஈஸ்வரனுடைய அம்சம் என்று ஒத்துக்கொண்டேயானால், ததியேன சம்சார துக்க உபபோகேன, அந்த ஜீவனுடைய சம்சார துக்கங்கள் அவன் அனுபவிக்கிற காலத்தில் அம்சினஹா ஈஸ்வரஸ்யாபி, இதுக்கு அம்சியா இருக்கக்கூடியதான இந்த அம்சத்தை உடையவராய் இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவுக்கு ஏனாகும், சாம்சாரிக துக்கங்கள்லாம் வந்துடும். ஈஸ்வரஸ்யாபி துக்கித்வம் ஸ்யாத் யதா லோகே ஹஸ்தபாதாத அந்யதம அங்ககதேன துக்கேன அங்கினஹா தேவதத்தஸ்ய துக்கித்வம் தத்வத். அம்சமாக இருக்கக்கூடியதான ஒரு கையோ காலோ மூக்கோ நாக்கோ ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு கவலை வந்ததையானால், அந்த கவலை நாக்குக்கும் மூக்குக்கும் கைக்கும் காலுக்கும் மட்டும் இல்ல, அதை உடையதான அந்த வியக்தியே சொல்றான், என்னால நீங்க இந்த கர்மம் பண்ண முடியாது, ஏண்டா கால முள்ளு தச்சுட்டு என்னால எதுவும் பண்ண முடியல, இல்ல தலை வலியா இருக்கு அப்படிங்கிறார். தலைக்கு வலியா இருந்தா என்னையா நிர்பாட்டுக்கு இந்த காரியத்தை பண்ண வேண்டியது என்ன, தலைவலின்னு எப்படி சார் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஏதாவது ஒரு பகுதியில துக்கம் வருவையானால் அந்த முழுக்க தேவதத்தனே துக்கத்தை அனுபவிக்கிறான். அதே போல ஜீவனுக்கு ஒரு இடத்துல ஒரு துன்பம் வருமையானால் அப்ப என்ன ஆகும், முழு சரீரங்கள்லாம் உடையதான அந்த ஈஸ்வரனுக்கே துன்பங்கள் வரணும். யதா லோகே, எப்படி உலகத்தில் ஹஸ்த பாதாதி அந்யதம அங்ககதேன, கையோ காலோ இப்படிப்பட்ட ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு துன்பம் வருமே, ஆனால் துக்கேன அங்கினா தேவதத்தஸ்ய துக்கித்வம், அங்கியா இருக்கிற தேவதத்தனுக்கே யாருக்கு முன் குத்திக்கோ அவனுக்கே துன்பம் இருக்கா போல, உங்களுக்கும் அப்படி ஈஸ்வரனுக்கும் வரலாம். தத்ராப்தானாம் மகத்துக்கம், மகத்தரம் துக்கம், ஜீவனுடைய துக்கத்தை விட ஈஸ்வரனுடைய துக்கம் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா நமக்கு கால செஞ்சிருக்க காலில தான் வலி, முழுக்க எனக்கு வலின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கா, அத்தனை பிராணிகளுக்கும் அவயவத்துல ஏதாவது துன்பம் வருதோ இல்லையோ, இந்த துன்பம் எல்லாம் இந்த சரீரியா ஈஸ்வரன் இருக்கிறவேனால் இந்த துன்பங்கள்லாம் அவருக்கே வரணுமே அப்படின்னு அடுத்ததாக சொல்லிட்டு இருக்க. அத்தகா வரம் பூர்வாவஸ்தா சம்சார ஏவா அஸ்து, இந்த சம்சாரமே எங்களை இருக்கட்டும் சார், இந்த ப்ராப்ளம் அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலா இருக்கு, அங்க எல்லாருடைய துன்பமும் ஈஸ்வரனுக்கு வந்துருந்தேனால் என்ன பண்றது அப்படின்னு சொல்றார். ஆனா கொஞ்சம் பார்க்கணும், சில கிரந்தங்கள்லாம் அவருடைய அம்சம்னு ஒத்துக்கிறது, வியாபாரிக்க நிலையில அப்படி அம்சம். பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்தார், என்ன பண்ணினார், அந்த அக்ஷய பாத்திரத்துல ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டுண்டார். அவர் வாயில வாக்கில போட்டுட்டதுமே என்னாச்சுன்னார், உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோருடைய வயிறு ரொம்ப தூங்குறோம், என்ன சுவாமி தூர்வாசாதிகளை அந்த வந்த சந்தர்ப்பத்தில் அவர் அப்படியே போயிட்டார், திருப்பி வரல, இங்க என்ன சுவாமி அகடன கட்டனா பட்டிகேசி மாயாங்கிற போல இந்த மாயையே தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு மாய தன் வாழை இங்க ஆட்ட முடியாம பண்ணிவிட்டார். தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்தேயா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திதே அப்படின்னு அந்த பரமாத்மா, ஒருத்தர் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஆயிடும் சொன்னார். அப்புறம் ஒருத்தருக்கு பசி எடுத்தா எல்லாருக்கும் பசி எடுக்கணுமா இல்லையா, ஒருத்தர் கால முள்ளு தைச்சா எல்லாருக்கும் முள்ளு தைக்கணுமா இல்லையா, என்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த பரமாத்மா சர்வாத்ம கர்ம பிரதிபாதனம் பண்றதுக்கு அப்படி வசனங்கள், ஆனா நிஜமாக அவருடைய அம்சம் நம்ம இல்லை, அவன் அம்சம்னு சொல்றது அம்சம் போல அம்சம் அப்படின்னு சொல்லணும்னு அறிக்கிறார். அத வரம், இப்ப நம்ம துக்கம் நமக்கு வர்றதை விட ஊர்ல இருக்கிற எல்லா துன்பமும் நமக்கு வர ஈஸ்வரனுக்கு வரும்னு சொன்னா அந்த ஈஸ்வர பதவியே வேண்டாம் சார், ஏதோ நமக்கு நம்மளால இருக்கட்டும், இன்னொருத்தருடைய சந்தோஷமோ இல்ல ஐஸ்வர்யமோ வந்தா பரவாயில்ல, துன்பம் வருதுன்னு சொன்னா இன்னொருத்த துன்பத்தை நீங்களே எடுத்துட்டு பண்ணணும், அதோட கொஞ்சம் நஞ்சமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுடைய துன்பமும் ஈஸ்வரனுக்கு வரும்னு சொன்னா ஈஸ்வர பாவமே வேண்டாம், நம்ம ஜீவனாகவே இருக்கோம் அப்படின்றவானே என்ன. அத வரம் பூர்வாவஸ்தா சம்சார ஏவ அஸ்து, முன்னால சொன்னதான சம்சாரமே இருக்கட்டும், இது சம்யக் தர்சன ஆனசக்ய பிரசங்கத் சம்யக் தர்சனம் வேதாந்த சாஸ்திரம், அந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு பூர்வபட்சி. அத்ரோச்சதே பிரகாசாதிவன் ஐவம் வரஹா, பிரகாசாதிவது முன்னாலேயே இந்த சொல்லாம் அவஸ்த கந்தவது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஆனா இங்க என்னடா பிரகாசம் போல நைவம் வரஹா, ஈஸ்வரனுக்கு இந்த தோஷங்கள்லாம் வராது. எப்படி யதா ஜீவஹா சம்சார துக்கம் அனுபவதி, எப்படி ஜீவன் சம்சாரத்துல துன்பங்களை அனுபவிக்கிறானோ, பரஹா ஈஸ்வரஹா அனுபவதி, அது மாதிரி ஈஸ்வரன் அனுபவிக்கவில்லை நைவம்னு இருக்கு, புத்தகம் படிக்கிறப்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். நான் ஏவம், இப்படி ஜீவன் எப்படி துன்பத்தை அனுபவிக்கிறானோ அப்படி பரமேஸ்வரன் அனுபவிக்கவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். பிரதிஜானீமஹே, ஏம் பானர் ஜீவோஹி அவித்யாவேஷவசாத் தேகாத்யாத்ம பாவம் இவ கத்வா, இந்த ஜீவன் என்ன பண்ணார், அவனை அவித்ய மாய அவனை சூழ்ந்தது, அந்த சூழ்ந்திருந்து கொண்டு அந்த மாயையானது அப்படித்தான் பண்றது மனுஷனை, சரீரமே ஆத்மா அப்படின்னு நினை அப்படிங்கிறது, சரீரம்தான் ஆத்மாங்கிற அபிமானத்துல இருந்து கொண்டு அவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். அவித்யா ஆவேச வசாத், அவித்யா வேஷ வசாத், அவித்யா ஆவேச வசாத், அவித்தியினால அவித்யா அவன் மேல இருக்கிறதுனால துக்க தேகாத்யாத்ம பாவம் இவகத்வா, சரீரமே ஆத்மா என்று கருதி தத்ருதேன துக்கேன, அதனால அந்த உபாதியினால வர்ற துக்கம் எல்லாம் தன் துக்கமாக அனுபவிக்கிறான். துக்கித்வம் துக்கியகம் இது அவித்யாக்கிருதம், துக்க உபபோகம் அபிமன்யதே, அவித்யினால இந்த துக்கங்கள்லாம் வருது, அது எனக்குத்தான் எப்படின்னு அனுபவிக்கிறான். நைவம் பரமேஸ்வரஸ்ய, இப்படி பரமேஸ்வரனுக்கு துன்பம் வராது. ஏன்டல தேகாத்யாத்ம பாவஹா, சரீரத்தை நான் என்ற நினைக்கிறாரா பரமேஸ்வரன்? சரீரத்தை நான் நினைக்கிற உங்களுக்கு துன்பம் இருக்க, சரீரத்துல ஏதாவது ஒரு பகுதியில வலி வந்ததுன்னா காட்டு முத்துன்னு கத்துறேன், டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் பண்றேன். இதெல்லாம் எப்ப பண்றது தெரியுமோ, நான் சரீரத்துல ஆத்மபாவம் இருக்கும் காலத்தில், அது எப்படி ஜாகர ஸ்வப்ன நிலைகளில், ஜாகிரத்திலயோ ஸ்வப்னத்திலயோ சரீரத்துக்கு ஏதாச்சும்னா கஷ்டப்படுறான். சரீர அபிமானம், நான் இந்த சரீரம் எனக்கூடியதான அபிமானம் தூக்கத்துல இல்ல, தூக்கத்துல அனுபவம் இல்ல, துக்க அனுபவம் இல்ல. ஆகையால் சுகமோ துக்கமோ அனுபவிப்பது சரீரம் வழியாகத்தான். இந்த சரீரத்துல நான் என்று நினைப்பதனால் உங்களுக்கு சுக துக்கம் வருகிறது. சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லாததான சுசுப்தியில துக்கம் இல்ல. ஆகையால் துக்கத்துக்கு காரணம் என்ன? இந்த சரீரத்தை எஞ்சான் உடம்ப நான் நான் நினைக்கிறது. இதுதான் மாயா, இதுதான் அவித்யா. அது நமக்கு இல்லாத சமயத்துல தூக்கத்துல இல்ல. பரமேஸ்வரனுக்கு என்ன, அவருக்கு எப்பவுமே சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்ல, அதனால அவருக்கு துக்கமே வராது. விவகாரம் என்ன, இந்த சரீரத்தை நான் நான் எப்பொழுது கருதுகிறீர்களோ ஜாகிரத் ஸ்வப்ன நிலைகளில், அப்பொழுது துக்கம் உண்டு. அந்த சரீரத்தை நான் என்று கருதாததான தூக்க நிலையில் நமக்கு சரீரத்துல துக்கம் தெரியலை. அதே மாதிரி ஜீஸ்வரனுக்கும் தேகத்துல நான் எனக்கூடியதான அபிமானம் இல்ல அவருக்கு. ஏன் இல்ல? அவர் சர்வஜ்ஞனா போயிட்டார், எல்லா ஞானமும் அவருக்கு இருக்கு. ஆகையால் சரீரம் வேறு நான் வேறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார், அதனால அவருக்கு துக்கம் வர பிரசக்தியே இல்ல. அந்த ஈஸ்வரன் ஜீவனுடைய அம்சமாக ஜீவன் இருந்த போதிலும் ஜீவன் பண்ணியிருந்தான புண்ணிய பாபங்கள்னால அவனுக்கு ஒண்ணும் வராது. அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருடைய அம்சமாக இருந்த போதிலும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இவைகள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள், அதுலயே அந்த பரமேஸ்வரன் விஸ்வரூபமா இருக்கார். அந்த விஸ்வரூபமா இருக்கும் பொழுது எல்லாமாகவும் இருக்கிறதுனால எந்த ஒரு பிராணிக்கு சுத்தமோ துக்கமோ வந்தால் ஈஸ்வரனுக்கு வந்துருமேங்கிற ஒரு கேள்வி அவ பதில் சொல்லணும். எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஏன் தெரியுமோ, பரமாத்மாவைத்தான் ஜீவாத்மா, ஆனா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சரீரங்களை நான் என்று கருதத்தினால அவன் ஜீவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப குடம் இருக்கு, குடத்துக்குள்ள மகாகாசம் இருக்கு, கடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு ஸ்பேஸ் லிமிடெட் பை பார்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கேன். கடாகாசம் இருக்கு. இப்ப மகாகாசத்துல பட்சி பறக்கும், கடாகாசத்துல பறக்குமா? அதுவும் இது ஒண்ணுதானே சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? நான் இல்லையே, நான் சொன்னேன் ஒரு பிளேன் ஆகாசத்துல படி போறது கடாகாசத்துல போகுமா? அதே ஆனா கடாகாசமும் மகாகாசமும் ஒன்னா வெவ்வேறியா ஒன்னேதானே. அப்ப விவகாரம் என்ன, அதுக்கு மேல ஒரு ஆவரணம் இருக்கு, அந்த ஆவரணத்தை தான் அவித்யா சக்தின்னு சொல்றோம். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. இந்த குடம் எனக்கூடியதான ஆவரணம் இருக்கிறதுனால அது ஆகாசமாக இருந்த போதிலும் அதுல சில காரியங்கள் நடக்கல. அதே போலத்தான் ஜீவன் என்கிறவன் சரீரத்தினால அவர் உபாதியா இருக்கிறதுனால, மகத்தாரமான உபாதி உலகம் முழுக்க உபாதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வருடைய ஒரு பகுதியாக இருந்த போதிலும் இவனுக்கு துக்கம் சுகம் வரலாம், பரமேஸ்வரனுக்கு துக்கம் வராம இருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். நைவம் பரமேஸ்வரஸ்ய தேகாத்ய ஆத்மபாவா துக்காபிமானவா அஸ்தி. ஜீவத்தியாபி நல்ல யோசனை பண்ணி பார்த்தேனால் ஜீவனுக்கே கிடையாது சுவாமி, இவனா கல்பிச்சு வச்சுட்டு இருக்கான். வஸ்துதா ஜீவன் அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டாரேயானால் அது ஒண்ணும் வராது. ஜீவத்யாபி அவித்யாக்கிருத அஜானத்தினால செய்யப்பட்ட நாம ரூப நிர்வருத்த நாம ரூபங்கள்னால் கூடின தேகேந்திரியாதி உபாதி அவிவேக பிரம நிமித்த, தேகம் இந்திரியங்கள் இப்படிப்பட்டதான உபாதியை வச்சுண்டு அதனாலதான் துக்காபிமான துக்கத்தை அனுபவிக்கிறான். ஆனால் நது பாரமார்த்திகா அஸ்தி, இன் ரியாலிட்டி பார்த்தேன்னா அது கிடையாது. அது தெரிஞ்ச வாளுக்கு இந்த சரீரம் வேற நான் வேற நமக்கெல்லாம் தெரியும், ஆனா விவகாரம் என்ன அப்பவே மறந்து போயிடும். கிளாஸ் விட்டு அந்த பக்கம் போனோம் மறந்து போயிடுச்சு. ஆனா அந்த அனுபவத்திலேயே அவ இருக்க, சரீரம் வேற நான் வேற, அதனால அவளுக்கு எவ்வளவு துக்கம் வந்த போதிலும் அதை அனுபவிக்காம சந்தோஷமாவே இருக்கார். ரமண பகவான் எடுத்துங்க, எப்படி இருந்த ஆபரேஷன் பண்ற காலத்துல கூட எனக்கு கோமா மருந்து ஒண்ணும் வேண்டாம் எடுத்து போட்டார். அப்படி பண்ணி காமிச்சவா நம்ம சமூகத்துல இருக்கா, நாம பார்க்கக்கூடியதான் நிலையிலையும் இருந்துட்டு இருக்கா. எப்ப அதனால ஈஸ்வரனுக்கு சரீராபிமானம் இல்லைன்னா அது ஒண்ணும் விசேஷம் இல்லை. சரீராபிமானம் இல்லாததுனால துன்பங்கள்னா அவருக்கு ஜீவனுடைய துன்பத்தினால ஈஸ்வரனுக்கு வராது, ஜீவனுக்கே பாரமார்த்திகம் இல்லை. யதாச்ச ஸ்வதேஹகத தாஹச்சேதாதி நிமித்தம் துக்கம் தத் அபிமான பிராந்தியா அனுபவதி ததா புத்திர மித்ராதி கோச்சரமபி துக்கம் தத் அபிமான பிராந்தியைவ அனுபவதி அகமேவ புத்திரா அகமேவ மித்ரம் ஏவம் ஸ்னேஹவசேன புத்திர மித்ராதிஷு அபிநிமிஷமானஹா. ஒன்னு பெரிய சென்டென்ஸா இருக்கே தவிர விஷயம் ஒண்ணும் இல்ல. எவ்வாறு யதார்த்தா எப்படி ஸ்வதேகத தாஹ சேதாதி நிமித்தம், அவன் தேகத்துக்கு ஏற்பட்டதான எங்கேயோ எரிஞ்சது இல்ல கத்தியால வெட்டி விட்டான், நிமித்தம் துக்கம் தத் அபிமான பிராந்தியா அனுபவதி, இது என்னுடைய சரீரம், என் சரீரத்துக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னால ஒன்னும் பண்ண முடியல, இல்ல கை காலாந்து வெட்டியாச்சு, ஆகையா ரொம்ப வலியா இருக்கு இப்படின்னு நினைக்கிறானே, எது இந்த சரீரத்தை நான் என்கிற பிராந்தி அடைஞ்ச காலத்தில் தத் அபிமான பிராந்தியா அனுபவதி ததா, அப்படியே புத்திரமித்ராதி கோச்சரம் அபி துக்கம், தன் சரீரில் ஏற்பட்டதான துக்கத்தை அவன் அனுபவித்தால் அனுபவிக்கட்டும், ஆனா என்னாச்சுனர் ஆத்துக்காரிக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சுன்னா இவன் ஓடுறான் சுவாமி. புத்திரமித்ராதி கோச்சரம் அபி துக்கம், அது பாருங்க புத்திரனுக்கு, இவன் வந்து நாஸ்திகனா இருப்பான், எந்த பகவான் டெம்பிளுக்கும் போறதில்ல ஒன்றும் பண்றதில்ல பகவான் இல்லைன்ட்டு, இது எத்தனை நாள்னு அவனுக்கு அவனுடைய ஆட்டுக்காரிக்கு வலி வந்தா அதெல்லாம் சரியா போயிடும் டாக்டருக்கு போலாம் அப்படின்னு இதோ பண்ணி சொல்லிட்டு. ஆனால் பையனுக்கு ஏதாவது துன்பம் வந்துருதுன்னு வச்சுக்கோ, டெம்பரேச்சர் ரெண்டு நாளா குறையில இருக்குங்களேன், பக்கத்துல பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்குறான். என்ன சுவாமின்னர், தனக்கு எப்படி இருந்தாலும் தன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா அது ரொம்ப கவலைப்படுறானோ இல்லையோ, ஏன் அவனையும் நான் என்று கருதுறான், அதான் விசேஷம். அதே போலயே மித்ராளுக்கும் புத்திரமித்ராதி கோச்சரம் அபி துக்கம், அவர்களுக்கு ஏற்பட்ட துக்கம் தத் அபிமான பிராந்தியா, நானும் அவளும் ஒண்ணுத்தானே என்கிற பிராந்தியினால அனுபவதி அகமேவ புத்திரா, நானே பையன் நானே ஃப்ரெண்ட் அப்படின்னு இத்தியேவம் ஸ்னேகவசேனா, ஸ்னேகம்னா அட்டாச்மெண்ட், அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால புத்திரமித்ராதி அபிநிவேசமானா அனுபவதி அவகமியதே, நிச்சயமாக சொல்லப்படுறது மித்யாபிமான பிரமணித்த ஏவ துக்க அனுபவ, மித்ரா மித்யா இவனுக்கு வந்து மித்யா அபிமானம், பொய்யான ஒரு அபிமானத்தினாலத்தான் இவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். அதோட இல்ல வியதிரேக தர்சனாச்ச ஏவம் அவகமியதே, இவன் பாசிட்டிவா சொன்னா நெகட்டிவா சொல்ற. இப்ப ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நம்ம இப்ப மாடர்ன் டேஸ்ல ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறோம், ஆக்சிடென்ட் ஆனப்பறம் அவ்வளவு பெரிய ஏரோப்ளைன் எங்கேயா போச்சுன்னா தெரியாதுங்கிறோம், பிளேனே காணல, ஏதோ கொசுவா இது அவ்வளவு பெரிய 300 ஜனங்கள் போற பிளேனு இருந்தா போல இருந்து சிக்னல் இல்ல போயிட்டான்னு போச்சுன்னா போச்சுங்கிறதுனா இவனால என்ன ஆச்சு, ஒரு ஒண்ணும் சொல்ல முடியாது அவனால. அங்க வந்த ஜனங்களுக்கு புத்திரமித்ராதிகளுக்கெல்லாம் வந்திருந்தாரே, என்னால் எங்க அப்பா ஏறினாரே பிளேனு, அது பிளேனே இல்லங்கிறது எங்க போச்சு தேடி நீராங்கிற, எங்க நம்ம பெட்ரூம்ல வந்து தேடுவாரா பிளேன எங்க தேடுறது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல கடைச்சுடுதுன்னு வச்சுங்களேன், இன்னும் சில பேர் பழச்சிருக்கா, சில பேர் பிராண விட்டான்னு சொல்றான், அங்க இருந்து அனௌன்ஸ் பண்றான் யார் யாரு பிராண விட்டாலோ. அந்த அனௌன்ஸ் பண்ற காலத்துல நமக்கு சம்பந்தியானவாளுடைய பேரு புரோடிச்சுன்னா ஒவ்வொன்னு அழறான் சமுதிரத்திலே போயிட்டு, சம்பந்தம் இல்லாத வாழ்க்கைய பேர் படிக்கிற காலத்துல வாய் மூழிட்டு இருக்கான், இவனுக்கு கவசையே இல்ல. அப்ப விவகாரம் என்ன, சங்காத மரணாதி சந்தர்ப்பத்தில் யாருடைய யாருக்கு வேண்டியவருடைய ஒரு மரண வார்த்தை தெரியறதோ அவ கஷ்டப்படுறா, வேண்டாத வாழ்க்கைய வார்த்தை இருந்தா வெறுமனம் இருக்கான், அங்க சிரிக்கப்படாது விவகாரம் முழுக்க. இது எப்படி நடக்கிறதோ இந்த இன்சிடென்ட ஆச்சாரியால் இப்ப எழுதுற பாப்போம். ததாகி புத்திர மித்ராதி மத்து பகுஷு உபவிஷ்டேஷு, பெரிய ஹால்ல சேர் போட்டு உட்கார வச்சிருக்கா, அனௌன்ஸ் பண்ண போறோம் யார் பிராணம் விட்டா யார் போயிட்டாங்க. அதனால புத்திர மித்ராதி மத்து பகுஷு உபவிஷ்டேஷு, குழந்தைகள் ஆத்தகாரி இவெல்லாம் பல பேர் அங்க இருக்கிற காலத்தில், தத் சம்பந்தி அபிமானிஷு, அவருக்கு நமக்கு வேண்டியவர் அப்படின்னு யாருடைய பேர் இருக்கோ, இத்தரேஷுச்சா, மற்றவர்களுக்கும், புத்திரோ மித்ரா, புத்திரோ மிருதா மித்ரம் மிருதம், பையன் காலமாயிட்டான் என்னுடைய ஃப்ரெண்ட் காலமாயிட்டான் அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து இப்படி அனௌன்ஸ் பண்றார். அது எப்படி இத்தியேவம் உத்கோஷித்தே, இப்படி போயிட்டார் அப்படின்னு கத்தினா கதறினா, ஏஷாமேவ புத்திரமித்ராதிமத்வா அபிமானஹா, நமக்கு வேண்டியவர் இவ என்னுடைய பையன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு யாருக்கு இருக்கோ, தன்னிமித்தம் துக்கம் உற்பத்தியதே, போயிட்டான் அவன் சொன்னானே, ஆனால் தத் சம்பந்தியா இருக்கிறவங்களுக்கு துக்கம் வருது. மற்றவர்களுக்கு நான் அபிமானஹீனானாம் பாரிவராஜ, இது ஒண்ணு இங்க பாரிவராஜ கண்டுபட்டிருக்காரு, சம்பந்தமே இல்லாதான பாரிவராஜ காலுக்கு போயிட்டானா சரிங்கிற, வேற என்ன சார் பண்ண முடியும், ஆனா போயிட்டான்னு சொன்னா அபிமானம் இருக்கிறவ கதர்றா, அவனு கத்தரா என்ன ஆச்சுங்கிறா, இப்படி எல்லாம் அழுதுன்னு இருக்கா. ஆனா அங்க ஒரு சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருந்தா, அவருக்கு எதுலயும் அபிமானம் இல்லையோ, ஒன்னும் இல்ல, அவருடைய பிள்ளையா இருந்தவருமா, சுவாமி இருக்கிறதா சொல்லுவேன், மேல இருக்கிறதுல சொல்ல மாட்டேன், அது லௌகிகமான கதையாயிடும், கிளாஸ்ல சொல்லப்படாது. பாரிவராஜகன் அவருக்கு புள்ள இருந்து அந்த புள்ள போயிட்டான் அவர் கேட்க, அப்ப அவன பாரிவராஜகன் சொல்ல விடாது, சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, சூத்திர பாஷ்யம்ங்கிற ஒரு புஸ்தகம் பரமாத்மாவையே சொல்லக்கூடியது, அப்படிப்பட்டதான புத்தகமா இருந்தாலும் அந்த அதுல சந்தர்ப்பம் வரும்பொழுது ஆச்சாரியார் ஒரு காவியம் மாதிரி தான் எழுதியிருக்க, லோகத்துல சாதாரணமாக எப்படின்னு, அதுபோல காதம்பரி மாதிரி ஒரு காவியம் எழுதி அதுல அந்த சோக ரசத்தையும் சொல்லி ஒன்பது ரசங்களும் இந்த புரதாரண பாஷ்யமும் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலையும் சொல்லலாம். விஸ்மயத்தை சொல்லிருக்க, இந்த சரீரத்தை ஒன்னு நீ பார்த்தாலே இதை தயார் பண்ணின பரமேஸ்வரன் சர்வஜன் தானே பாங்கிறார், ஆச்சரியம்னா அது. ஏன்னா நமக்கு தெரியாது, 60 வயசு 70 வயசு ஆன பிறகு ஏதாவது ஒரு சீரம் வேலை பண்ணலன்னார், அது நீங்களா கெடுத்துன்றதே தவிர பரமாத்மா பர்ஃபெக்ட் பாடி தான் கொடுத்துருந்தார் உங்களுக்கு. அது எப்படி அந்த சரீரத்தை அம்மா வயசுல இந்த சின்ன சரீரத்துல இத்தனை விவகாரங்கள் நடக்கிற போல என்னமா பண்ணினார், அதே ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு அதான் ஒரு பண்ணினார், இஸ்ரோல விடுறான், எப்ப விடுறான்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தனும் விடும், அது கூட மேல போய் பொத்தனும் விழுதுரும், தீபாவளி டபாசிட்டு அது மாதிரி விழருது. ஆனா விவகாரம் நடந்தார், அந்த பரமேஸ்வரன் எத்தனை சரீரம் இது மாதிரி சரீரத்தை எப்படி அழகா சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்டே அதை நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அதை பெருத்துக்கிறீங்களே தவிர வசதாக அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருந்தது கொடுக்கறப்ப, அப்படி ஒரு விஸ்மயத்தை சொன்னார். 9 10 ரசங்களும் இந்த 9 ரசங்களும் இந்த சூத்திர பாஷ்யத்துல காட்டியிருக்கார், ரசமா ரசிக்கணும். இப்ப பாருங்க, புத்ரோ மித்ரம் மிருதம் இத்தியேவமாதி உத்கோஷிதே, இப்படி அனௌன்ஸ் பண்ணினா பிறகு, இப்ப அனௌன்ஸ் பண்றதுங்கிறது சம்ஸ்கிருதத்துல என்ன சார், சூத்திர பாஷ்யத்தை வார்த்தை தான் தெரியும், உத்கோஷணம், ஏஷாமேவ புத்திர மித்ராதிமத்வாபிமான அபிமான, யாருக்கு அந்த அபிமானம் இருக்கோ அவளுக்கு தான் தன்னிமித்தம் துக்கம் உற்பத்தியதே, அதனால ஏற்பட்டதான துன்பம் உண்டாகிறது. அபிமான ஹீனானாம் பாரிவராஜகாதீனாம், இதெல்லாம் அப்பப்ப படிச்சா நமக்கு புரியணும். இப்ப இந்த 72 மாடி கட்டடத்தை ஒரு பிளேன் வந்து அடிச்சு கொண்டுடுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கிறவாள் எல்லாம் என்ன பண்ணா, அங்கிருந்து மேல இருந்து குதிச்சலாம், பைத்தியம் என்ன விவகாரம், நெருப்பு பிடிச்சுண்டா, நெருப்பு கைக்கோ காலுக்கோ ஒரு இடத்துல வரும், அதுக்குள்ள தப்பிச்சுக்கலாம், அது பில்டிங்கே கீழே விடுதுன்னு நினைச்சது 30வது மாடியில இருந்து குதிச்சு பிராணை விட்டாராம், அந்த பிராணை விட்ட மனுஷனுக்குள்ள ஒத்த என்ன பண்ணினான், அங்கிருந்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணினான் செல்போன்ல, என்ன ஆச்சுன்னு, எனக்காக நீ ப்ரே பண்ணிக்கோ, நான் கீழே விழுந்துருக்க போயிட்டே இருக்கேன், போறவன் தான் போறாங்க சார், இருக்கிற அம்மாவுக்கு வேற கவலத்தை கொடுத்துருக்காரு, அந்த அம்மா 1 வருஷ காலம் வந்துட்டே இருக்கா எங்கிட்ட, என்னடா விவகாரம், ஆறுதல் இல்ல, மனசு நிக்கல, சாப்பிடல, இப்படிங்கிற, ஏன் அந்த அந்த அளவுக்கு அபிமானம் இருந்தால் அந்த துன்பம் வருது. பாரிவராஜ காலத்துக்கு அந்த அனுமானம் இல்லை, ஆகியால் துன்பத்தை அடையல. அதனால துன்பம் வரத்தக்க காரணம் இந்த சரீரத்தை நான் என்று நினைக்கிறது தான் அப்படின்னு இங்க சொன்னார். இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு பார்ப்போம். ஓம் சென்னோம் பொருளா சென்னோக்கியமா சென்னை சென்னோ விஷ்ணு நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோத்தம் ஏவ பிரத்யக்ஷம் பிரம்மாதி சுவாமி பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் ரதமவாதிஷம் சத்யமவாதிஷம்.